நம்ம இந்த யாத்ராமம் புத்தகத்தை நம்ம படிச்சுட்டு வரும்போது ரொம்ப அதிசயமான புக்கு. மோசேக்கு வந்து ஒரு இதுவரைக்கும் யாருக்குமே கிடைக்காத ஒரு தேவனுடைய தரிசனம். அந்த தரிசனம் கிடைத்து அவர் அந்த இடத்தை விட்டு மலையை விட்டு இறங்கி அவர் வராரு. நீங்க யோசிச்சு பார்க்கலாம், அவருக்கு எவ்வளவு அது வினோதமா இருந்திருக்கோன்னு யோசிச்சு பார்க்கலாம். அது இந்த மலையை விட்டு அவர் இறங்கி வரும்போது அவர் பாவம் அவரு ஒரு சும்மா ஒரு தற்செயலா ஒரு வேடிக்கை பார்க்கலாம்னு போனாரு இல்லைங்களா. ஏதோ ஒரு சும்மா போய் ஒரு வேடிக்கை ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கலாம், ஏதோ ஒன்னு வேடிக்கை பார்க்கலான்னு போய் பார்த்தா அவர் வாழ்க்கைய தலகீல மாத்துற ஒரு தரிசனம். அவரு இது நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டார். அவர் எவ்வளவு யாருக்குமே தெரியாத ஒரு மேய்ப்பன், அவரு வயசான 80 வயசு தாத்தா மேய்ப்பன். அவரு ஏதோ ஒரு வனாந்திரத்துல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த அந்த வனாந்திரத்திலேயே ஆடு மேய்ச்சிட்டு அந்த அந்த மீதியான் மேய்ப்பனுடைய அந்த கூடாரத்திலேயே செத்து யாருக்கும் தெரியாம சாகலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கு போய் ஒரு பெரிய அந்த காலத்துல இருந்த ஒரு வல்லரசு எகிப்து, அத போய் எதிர்த்து அந்த ஒரு தேசத்தையே விடுதலைக்கு கொண்டு வரணும்னு அவர் செலக்ட் பண்ணி கடவுள் ஒரு வேலையை கொடுத்து அனுப்புறாருன்னா அவர்னால யோசிக்க முடியாத ஒரு காரியமா இருந்திருக்கும் இல்லைங்களா. இதுன்னா நிஜமா, அந்த மலையை விட்டு எப்படி இறங்கி வந்திருப்பாரு, திரும்பி திரும்பி பார்த்திருப்பாரு, இதுன்னா நிஜமா, தலையெல்லாம் சொரிஞ்சிருப்பாரு, என்ன இது கனவா, இது நிஜமான்றது அவரால் நம்பவே முடியாத ஒரு காட்சி அவருக்கு ஏற்பட்டிருந்த நம்ம பார்க்கிறோம். அவர் இறங்கி வந்து தன்னுடைய மாமனாகிய எத்ரோ கிட்ட வந்து அவர் கேட்கறதும் வினோதமா கேட்கிறாரு, அவங்க இன்னும் உயிரோட இருக்காங்களான்னு போய் பார்த்துட்டு வர, இதெல்லாம் நடக்கிற காரியமா தெரியல, உயிரோட இருக்காங்களா நான் போய் பார்த்துட்டு வரேன்னும் போது அவர் என்ன சொல்றாரு, போய் வா, சந்தோஷமா அனுப்புறாரு. அது எவ்வளவு ஈஸிங்களா, மாமனாரு 40 வருஷம் மகளை கொடுத்திருக்காரு, மகளுக்கு பிள்ளைங்க ஆயிருக்கு, ஒரு அம்மாக்கு கை குழந்தை அவதான் பிறந்திருக்கு, ஒரு 2-3 மந்த்ஸ் கை குழந்தை வச்சுக்கிட்டு இருக்கு, போய் வான்னு ஒரு மாமனார் அனுப்பிச்சிருவாங்களா, இல்ல அனுப்புறது இல்ல, அது பராமரிப்புக்கு விரோதம், அந்த கலாச்சாரத்துல விட மாட்டாங்க, உன்னை அங்க கொல்லணும்னு பாக்குறாங்களே, அங்க குடும்பத்தோடு போனோன்றியே என் பிள்ளைக்கு என்ன ஆகும், இதுக்கெல்லாம் என்ன ஆகும்னு வருத்தப்படுவாங்க. ஆனாலும் அவர் போய் வான்றார், பராமரிப்பு அவருக்கு திறக்குது, திறந்து அவர் ஒரு பயணம் எடுத்து அவர் கிளம்புறார், எகிப்துக்கு கிளம்புறார். ஒரு நீண்ட பிரயாணம், நம்மெல்லாம் நினைக்கிறோம் இந்த டெல்லிக்கெல்லாம் போனோம்னா ட்ரெயின்ல 3 நாள் போயிடலாம், அவ்வளோ தூரம் அவர் போனோம்னா எப்படி போவார் அவரு, கற்பனை, நீண்ட பிரயாணம், அந்த வேண்டா வெறப்பா வெறுப்பா அவங்க மனைவி கை குழந்தைய வச்சுக்கிட்டு கழுத மேல உக்காந்துக்கிட்டு நடந்து போகணும். இவரு கற்பனை பண்ணி பாருங்களேன், ஒரு கோலை எடுத்துக்கிட்டு இவர் போ நிக்கிறாரு, அங்க வைஃப் வேண்டா, அந்த அம்மாக்கு இஷ்டம் கூட இருக்காது, வேண்டா வெறுப்பா நமக்கு பெரியது இல்லைங்களா, வேண்டா வெறுப்பா வருது. அவர் கிளம்புறாரு, கிளம்பி அந்த அந்த முச்செடியின் காட்சி அவர் மனசுல எப்பவும் இருக்கும். சரி, அவர் போகும்போது ஒரு இரவு நேரத்துல இந்த நைட்டு கேம்ப் பண்றாரு, சில இடத்துல கேம்ப் பண்ணி ஒரு இடத்துல இருக்கும்போது தான் அவருடைய கீழ் படியாமைக்கு கடவுள் கொடுக்கிற பெரிய தண்டனை, கடவுள் கொடுக்கிற ஒரு நியாய தீர்ப்பு வருதை நம்ம பார்த்தோம் போன வாரம். ரொம்ப பயங்கரமா இருக்கு படிச்சாவே. ஒருவேளை சில பேர் நீங்க ஆரம்பத்துல படிச்சு உங்களுக்கு புரியாம போயிருக்கலாம், ஏன்னா ஒரு ஹார்மோனியஸா இல்ல, மியூசிக்ல எல்லாம் ஹார்மோனியா இருக்குன்னு அந்த படிச்சுட்டே வந்தா இது என்ன திடீர்னு வித்தியாசமா புரியாத ஒரு காரியமா இருக்குது, என்ன இது திடீர்னு வந்து அனுப்பியிருக்காரு, கடவுள் வந்து கொல்ல வராராம், கொல்ல வந்துட்டு ஏதோ கட் பண்ணி போட்டாங்கன்னு கடவுள் விட்டு போயிட்டாரான்ற மாதிரி ஏன் அப்படி வருதுன்னா ஒரு ஷாக் அங்க நடக்குது, நம்ம படிக்கிறவங்களுக்கு ஒரு ஷாக் ஏற்படுது. ஏன்னா கடவுள் ஒரு டைம்ல அந்த மாதிரி ஷாக் கொடுக்கிறார், நம்ம வாழ்க்கையிலேயே ஷாக் கொடுக்கிறார். ஏன் தெரியுங்களா, நம்ம கீழ்படியறதில்ல, ஈஸியா கீழ்படியறதில்ல, கீழ்படிதல் ரொம்ப முக்கியங்க, ஒபீடியன்ஸ், இங்கிலீஷ்ல சொன்னா ஒபீடியன்ஸ் ரொம்ப முக்கியம். ஆனா ஒபீடியன்ஸ் நமக்கு வருதே இல்லை, சுட்டு போட்டாலும் வருது இல்லை இல்லைங்களா, ஒபீடியன்ஸ் ரொம்ப சொன்னவனு கீழ்படிஞ்சிடறோமா, வருதே இல்லை. ஆனா கடவுள் அடிக்கடி மனுஷனுக்கு சொல்றது கீழ்படி கீழ்படி, ஆரம்பத்திலேருந்தே அதான் ப்ராப்ளம், கீழ்படிறது இல்ல ஆரம்பத்துல, நீ கீழ்படிந்தாய் உனக்கு ஜீவன், நித்திய ஜீவன், நீ கீழ்படியாம போனீன்னா நீ சாகவே சாவாய், அதுதான் ப்ராப்ளம் அங்க. ஆனா சாத்தான் வந்து என்ன பண்ணா, கீழ்படியாமைய கத்து கொடுத்தான், கீழ்படியாம கத்து கொடுத்தவன அழிஞ்சே போச்சு, மனுஷக்குலம் பயங்கரமான சீரழிவுக்கு போச்சு. அங்கிருந்தே அதேதான் ப்ராப்ளம், நமக்கு கடவுள் நம்மளை உண்டாக்குனதே நம்ம அவருக்கு கீழ்படியணும் தான். நம்ம கீழ்படியாத போகும்போது யாருடைய வேலையை செய்யறோம், சாத்தானுடைய வேலையை செய்யறோம். கீழ்படியாமை சாபத்தை கொண்டு வருகிறது, ஏன்னா அது சாத்தானுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறது. கீழ்படிதல் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதனால் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. புரியுதுங்களா? மோசே கூட இன்னுமே படிக்க போறோம், உங்களுக்கு ஜீவனை வச்சிருக்கேன், மரணத்தை வச்சிருக்கேன். கீழ்படிஞ்சிங்கன்னா ஜீவன் கிடைக்க போகுது, கீழ்படியலன்னா சாபமோ சாபம். நீ உட்காரும் போது சாபம், எந்திரிக்கும் போது சாபம், தூங்குனா சாபம், உன் சாப்பாட்டுல சாபம், வீட்டு மேல சாபம். ஏன் நீ கீழ்படிய மாட்டேன்ற, கீழ்படிய மாட்டேன்ற. அது ரொம்ப முக்கியம் இந்த பைபிள்ல. ஒபீடியன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு விசுவாசிக்கு இன்னொரு பேர் என்னன்னா கீழ்படிதலின் பிள்ளை. உங்களுக்கு தெரியுங்களா, இந்த உலகத்தையே ரெண்டா பிரிச்சோம்னா, கீழ்படியாமையின் பிள்ளைகள், கீழ்படுகிற பிள்ளைகள். பைபிள்ல தான் போட்டிருக்கு, ரெண்டு தான். வரப்போற ஒரு கோபாக்கின வருது, டிவிலாம் போட்டு காட்டுறாங்க, பிரளயம் வரப்போது, அழியப்போது உலகம், கடவுளுடைய கோபாக்கினை இந்த உலகத்துக்கு வரப்போது. ஏன் வருது கோபாக்கினை? யாருக்காக வருது கோபாக்கினை? பைபிள் எங்க பாரு பாருங்களேன், கீழ்படியாமையின் பிள்ளைகளின் நிமித்தம் வரப்போகிற கோபாக்கினை. ஏன் வருது தெரியுங்களா? மனுஷருங்க கீழ்படுகிறது இல்ல, கடவுள் அவ்வளவு பெரிய கற்பனை கொடுத்திருக்கும் போது அதுக்கு கீழ்படிய மாட்டேன்றாங்க. அதுக்கு அவர் என்ன வருது? கோபாக்கினை வரப்போகிறது, கோபாக்கினை வரப்போகிறது. நம்மளும் பாத்தீங்கன்னா, நம்மளும் கடவுளுடைய பிள்ளைகள்லாம் இருக்கும் போதும் கீழ்படுதல் நமக்கு ஈஸியா வருதா? வருது இல்ல இல்லைங்களா? ரொம்ப ஈஸியா வர்றது இல்ல, கீழ்படிதல் வர்றது இல்ல. அதனால அவர் என்ன செய்யறாருன்னா, அநேக பாடுகள் நிமித்தமா நமக்கு கீழ்படிதல் கத்துக் கொடுக்கிறார். நமக்கு வர பாடுகளே அதுதான் காரணம். ஏன்? கீழ்படிதல் உனக்கு இல்ல, ஒபீடியன்ஸ் உனக்கு இல்ல. பாடுகள் மூலமா தாங்க நம்ம கீழ்படிதலே கத்துக்கிறது. அவரு ஏன்னா பட்டு தான் திருந்துருதுன்ற மாதிரி அவருடைய பிள்ளைங்களுக்கு அதான் இப்பவே கொடுக்கிறாரு, இப்பவே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறாரு. ஏன்? நீ கீழ்படிதலை கத்துக்கணும், ஒபீடியன்ஸ் நீ கத்துக்கணும். ஒரு வசனம் படிப்போம், எபேசியர் 2:2 போட்டிருக்கு பாருங்களேன், கீழ்படி கோபாக்கினை ஏன் வருகிறதுன்றத யாராவது ஒருத்தர் படிக்கலாம். அத எபேசியர் 2:2, எபேசியர் 5:6.
அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இப்பொழுது வழக்கத்தில் கேட்கப்படியாகவும் கீழ்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிறார் ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றப்படியாகவும்.
கீழ்படியாமையின் பிள்ளைகள், கீழ்படியாமையின் பிள்ளைகள்னு வருது. அவங்களுக்குள்ள ஒரு ஆவி வேலை செய்தான். அது எந்த ஆவி தெரியுமா? பிசாசன் ஆவி. நம்மளை கீழ்படியாம செய்யறது வந்து பிசாசின் ஆவி. அவங்களுக்குள்ள வேலை செய்யற ஆவி வந்து அவங்களை கீழ்படியாத மாதிரி செஞ்சு வைக்குதான். 5:6 படிங்க.
இப்படிப்பட்டவர்களின் கீழ்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கை.
ஏமாந்து போகாதீங்க, யாரும் உங்களை ஏமாத்தாதபடி கேர்ஃபுல்லா இருங்க. ஏன் தேவ கோபாக்கினை வரப்போகிறது? யாருக்கிட்ட வரப்போகுது தெரியுமா? இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக. எந்த மாதிரி நிமித்தமாக? பொருளாசை. பொருளாசை இருந்து கடவுள்கிட்ட உண்மை இல்ல, உலக ஆசை. இதுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்கு பாருங்களா, அசிங்கமா பேசுறது. அதான் அசிங்கமா பேசுற வார்த்தைகள், கோப வார்த்தைகள், பயங்கரமான வார்த்தைகள். அதனால தான் கோபாக்கினை வரப்போகிறது. ஏன்? இது கீழ்படியாக, கீழ்படியான் பிள்ளைகள் செய்கிற ஒரு காரியம், அதனால தான் வரப்போகிறது அப்படின்னு பாக்குறோம் நம்ம. அது எவ்வளவு முக்கியம் நம்ம பாக்குறோம். கடவுள் வந்து மனுஷனை உண்டாக்குனது அவனுக்கு கீழ்படியணும். கடவுளுக்கு நம்ம கீழ்படியணும். மனுஷன் கடவுளுக்கு கீழ்படியணும், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்படியணும், மனைவிகள் புருஷருக்கு கீழ்படியணும். அப்படிதான் அவருடைய ஆர்டரை உண்டாக்கி இருக்காரு. அந்த ஆர்டர்ல நம்ம ஒழுங்காத இல்லாத போதுதான் கீழ்படியாமின் பிள்ளைகளா நாம் மாறுவதனால தான் வரப்போது கோபாக்கினை, வரப்போது கோபாக்கினை கீழ்படியாமின் பிள்ளைகள் மேல், the children of disobedience. சரி, ஏன் இதை சொல்றேன்னா, மோசேக்கு அந்த பாடத்தை மறக்குவாரா மோசே? இன்னொரு வாட்டி உயிர் பழைச்சு வந்த ஒரு இது, உயிரே போயிருக்கோம், மறக்க முடியாத மாதிரி ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கிறார். அப்படி நம்ம கத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. புரியுதுங்களா? நமக்கு பாடுகள் வருது, சின்ன சின்னதுல நம்ம கத்துக்கணும் கீழ்படிதல். அவன் சாவு பிடியில போய் மாட்டிக்கிட்டு கத்துக்கிட்டான் கீழ்படிதல். இன்னுமே பாக்கணும் மோசேவை. கடவுள் என்ன சொல்றாரு, ஸ்டெப் பை ஸ்டெப்பா கீழ்படியத நம்ம பார்க்க போறோம். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. பர்ஃபெக்டா கீழ்படிவார். அவர் என்ன செய்யறாரு, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஆன பிறகு ஒருவேளை அவரே அவர் மனைவியை கூட்டு போய் விட்டுருக்கலாம். அவங்க மாமனார் வீட்டுல விட்டுட்டு அவர் கிளம்பி வர்றார். நான் அவருடைய அழைப்பு எவ்வளவு சீரியஸ் அவருக்கு தெரிஞ்சு உணர்ந்து அவர் திருப்பி வரார் போறதுக்கு. இப்போ மோசே ரெடியா இருக்கிறார், எனக்கு என்ன சொல்றதுக்கும் கீழ்படுறதுக்கு ரெடியா இருக்கும் போது அப்பதாங்க கடவுள் நம்மள பயன்படுத்துவார், பிளஸ் பண்ணுவாரு. அடியேன் ஆண்டவரே நீர் என்ன சொல்றதுக்கும் அடியே நான் கீழ்படுகிறேன். எபிரேயர்ல போட்டிருக்கிறது, உங்களுக்கு கொடுத்த தேவனுடைய பரம அழைப்பு ஓட்டத்துல நீங்க ஓடுவதற்கு எல்லா விதமான பாரத்தையும் பாவத்தையும் அகற்றி விட்டு கடவுளுடைய சித்தத்துல ஓடுங்கன்னு போட்டிருக்கு. மோசே அதெல்லாம் அகற்றி விட்டு வரார். வரும்போது இப்ப பாருங்க என்னென்ன நடக்க போகுதுன்னு, கடவுள் எவ்வளவு வல்லமை அவர் பயன்படுத்த போறாருன்றத பாக்குறோம். சரி, நம்ம யாத்ராம 4:27-31 வரைக்கும் யாராவது படிக்க முடியுங்களா? சரி, இந்த வசனங்களை நம்ம தியானிப்போம். இந்த வசனங்கள்ல ரெண்டு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். மோசே ஆரோனை சந்திக்கிற ஒரு காரியம், மோசேவும் ஆரோனும் சந்திப்பு, அவருடைய சந்திப்பு. மோசேவும் ஆரோனும் சேர்ந்து போய் இஸ்ரவேல் மூப்பரை சந்திப்பது. அங்க என்ன நடக்குதுன்றத நம்ம பார்க்க போறோம். மோசே இன்னுமே ரெடி ஆயிட்டார், இஸ் நவ் ரெடி. கடவுள் என்ன சொல்றதுக்கும் ரெடி, கடவுளுக்கு கீழ்படியறதுக்கு ரெடி. அந்த மாதிரி ஒரு நிலைமையில நம்ம மனசு இருந்துச்சுன்னா, ஒரு பாட்டு வருது, குயவனே குயவனே, நீ கேட்டிருக்கீங்களா? களிமண்ணான என்னை நீ எப்படி வடிவமை, களிமண்ணு தெரியுங்களா உங்களுக்கு? களிமண்ணுனா யூ கேன் ஷேப் எனி வே யூ வாண்ட், என்ன உருவம் கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம். ஆனா இந்த கட்டியா ஒரு மண்ணு காஞ்சி போயிருந்துச்சுன்னா அது உடச்சா தூள் தூளாதான் ஆகும். நம்ம மனசு வந்து களிமண் மாதிரி இருக்கணும். கடவுள் என்ன சொல்றாரோ அதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். அதான் கீழ்படுகிற ஒரு உள்ளம். கடவுள் என்ன சொன்னால் நான் கீழ்படுகிறேன், கீழ்படுகிறதுக்கு எனக்கு ஆர்வம்ன்ற மாதிரி மோசே மன இருதயம் இருக்கும்போது, நம்ம இருதயம் இருக்கும்போது என்ன நடக்குது தெரியுங்களா? நம்ம வாழ்க்கையை கடவுள் பிளான் பண்ண ஆரம்பிக்கிறார். எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுங்களா? நம்ம வாழ்க்கைய நமக்கு போர் அடிக்குது, என்ன செய்ய தெரியல, அது இல்ல இது இல்லன்னு ஒரு குழப்பமான வாழ்க்கையா இல்லாம நம்ம ஒவ்வொரு அவரும் கடவுள் அப்பாயின்மெண்ட் போட்டு, ஒரு செக்ரட்டரி கூட இருந்தா ஒரு அவர் உங்களுக்கு இந்த மீட்டிங் இருக்கு, உங்களுக்கு அங்க இருக்குது இங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, பெரிய மினிஸ்டர்லாம் பார்த்து. அந்த மாதிரி கடவுள் நம்ம வாழ்க்கையை நடத்துறத நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொரு அவரும் அவர் பிளான் பண்ணிட்டு யார் நம்மள சந்திக்கணும், யார் நம்ம மீட் பண்ணணும், யாருக்கு நம்ம புதுசா அறிமுகம் ஆகணும், புது புது மனிதர்களை நம்ம வாழ்க்கையில கொண்டு வருது, புது புது காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்யறத நம்ம பார்க்க முடியும். கடவுள் நம்ம வாழ்க்கையை நடத்துறத நம்ம பார்க்க முடியும். புரியுதுங்களா? அந்த கீழ்படிதல உள்ள இருந்துச்சுன்னா அதை மோசேக்கு இருக்கிறத நான் பாக்குறேன். இப்போ அவன் மனசு ஒடிஞ்சு நொறுங்குண்ட இருதயமா கர்த்தர் கீழ்படுகிறதுல அவன் இருக்கும் போது கடவுளே போய் என்ன பண்றாருன்னா ஆரோனை போய் அனுப்புறார், நீ போய் மோசேவை மீட் பண்ணு, நீ போய் மோசே. அங்க பாருங்களேன் அந்த 27 வசனம் என்ன சொல்லுது நமக்கு, வனாந்திரத்துல போய் மோசேவை மீட் பண்ணு அப்படின்னு அவர் சொல்லி அனுப்புறார். 40 வருஷம் ஆரோனுக்கு அது தோணவே இல்லை. 40 வருஷம் ஆரோனு மோசேவை போய் பார்க்கவே இல்லை. ஆனா இப்ப போய் கடவுள் நீ போய் அவனை மீட் பண்ணு, பராமரிப்பு அவனை கொண்டு வருது பாருங்களேன் கரெக்டான டைமுக்கு. ஏன் இப்பதான் வரணும் அவரு? ஏன்னா கரெக்டா கடவுளுடைய டைம். மோசே கடவுளுடைய சித்தத்தை செய்யறதுக்கு ரெடியா இருக்கும் போது, கடவுளுக்கு கீழ்படுகிறதுக்கு அவன் இருதயம் தயாரா இருக்கும் போது ஆரோனை அவன் வாழ்க்கையில கொண்டு வரார். நம்ம வாழ்க்கையிலயும் மனிதர்கள் வந்து போறது, எத்தனையோ பேர் வந்து போறாங்க இல்லைங்களா, புது மாட்களை சந்திக்கிறோம், உறவுக்காரு வர்றாங்க, அவங்க எல்லாம் வந்து போறது வந்து ஏனோ தானோன்னு வர்றது இல்ல. நம்ம எப்போ அதை பார்க்க போறோம்? கடவுளுடைய பராமரிப்பு கொண்டு வருது மனிதர்களை, ஒரு காரணத்தோடு ஒரு நோக்கத்தோடு கொண்டு வருது. ஆனா நம்ம இருதயம் சரியா இல்லாததுனால என்ன ஆகுது, அந்த நோக்கம் அடையாம போயிடும். அதனாலதான் நம்ம இருதயம் சரியான கடவுள்கிட்ட நெருங்கி நொறுங்குண்ட இருதயத்துல நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஒரு ஒவ்வொரு அவரும் எவ்வளவு நம்மளை பயன்படுத்துறாருன்னு நம்மளால பார்க்க முடியும். ஒவ்வொரு மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில வர்றது, ஏன் இது நடக்குது, என்ன அதுல கத்துக்கிறோம்ன்றதெல்லாம் பார்க்க முடியும். அது மோசேக்கு நடக்குது பாருங்களேன். அவங்க ரெண்டு பேர் எங்க மீட் பண்றாங்க, தேவ பர்வதத்தில் மீட் பண்றாங்க. அதனாலதான் நான் திருப்பி கூட்டு போயிருப்பாருன்னு சொல்றேன் ஒருவேளை, ஏன்னா வந்துட்டாங்க திருப்பி அவங்க வைஃப கூட்டு போன உடனே தேவ பர்வதத்தில் அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க. ரெண்டு பேர் வந்து சொந்த அண்ணன் தம்பிங்க, உங்களுக்கு தெரியுங்களா, ஆரோனும் மோசேவும் சொந்த பிரதர்ஸ். 40 வருஷத்துக்கு அப்புறம் பிரதர்ஸ் மீட் பண்ணா எப்படி இருக்கும்? நீங்க சிஸ்டர்ஸ் புரிஞ்சு 40 வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ண சும்மா இருப்பீங்களா? எவ்வளவு ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டு ஆரோன் மோசேக்கு முத்து கொடுக்கிறாரு. மோசேக்கு பெரிய சந்தோஷம், ஆறுதல். 40 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஒரு ஆறுதல், என்ன ஒரு சந்தோஷம். மோசேக்கு ஒரு தனியா அவ்வளோ பெரிய பொறுப்பை எடுத்துக்கிட்டு கடவுளுடைய வேலையை செய்யணுமேனு நடுங்கி தனியா நிக்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு சப்போர்ட் இருந்துச்சுன்னா அவனுக்கு தான் தெரியும் சந்தோஷம் என்னன்னு. நமக்கு தெரியாது என்ன ஒரு சந்தோஷம், எனக்கு ஒரு சப்போர்ட் இருக்க, எனக்கு ஒரு வைஃபையோ விட்டு வந்துட்டார், இனிமேல் யாரு அவருக்குன்னு தனியா நிக்கிறாரு மலை கிட்ட. அப்போ ஆரோன் வந்து அவரை கட்டி பிடிச்சி அவருக்கு முத்து கொடுக்கும் போது என்ன ஒரு என்கரேஜ்மெண்ட். கடவுள் பாருங்களேன், மோசேவுடைய இருதயத்துக்கு தகுந்த மாதிரி அவர் செய்யறாரு. ஒரு சந்தோஷமான மீட்டிங், அவங்க என்னென்ன பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க நம்ம யோசிச்சு பார்க்கலாம். 40 வருஷம் நம்ம ஒரு 2 வருஷம் பார்க்கலனாவே நம்ம பேசிக்கிறது இல்ல. ஐயோ 2 வருஷம் ஆச்சுங்க உங்களை பார்த்து, எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா, புள்ள பிறந்துச்சா, 40 வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்றாங்க. ஆரோன்னு அவருக்கு கல்யாணம் ஆனதை பத்தி சொல்லணும், அவருக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்குன்னு சொல்லணும். மரியம் அவங்க சிஸ்டர் இல்லையா, மரியம்மை பத்தி பேசணும். அந்த புண்ணியவதி யாக்கோபெட், இந்த மாதிரி பிள்ளைங்களை பெத்து போட்ட அந்த அம்மா, அவங்க செத்துட்டாங்க அவங்க பாவம், அவங்கள பத்தி பேசணும். அதை இந்தலாம் பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க, பேசி எகிப்துல ஃபாரோ என்ன கொடுமைகள் பண்ணிக்கிட்டு இருக்கான், என்ன பயங்கரம் பண்ணிக்கிட்டு இருக்கான்லாம் ஆரோன் அந்த நியூஸ் இவரு கொடுத்திருப்பாரு. மோசே 40 வருஷம் அவரு வனாந்திரத்துல இருந்த நியூஸ அவர் கொடுத்திருப்பாரு. ஜிப்போராவை எப்படி ஆச்சு, நான் பெரிய நியூஸ் மோசே 40 வருஷத்துல என்ன பெருசா பாத்துருக்க போறாரு, அவ்வளவு விஷயம் இல்ல, ஆனா ஒரு பெரிய நியூஸ் அவர் சொல்ல போறாரு. முந்தா நேற்று நடந்த ஒரு விஷயம் என்ன, நான் சும்மா வேடிக்கையா பாக்குறதுக்கு போனேன், ஆனா அங்க போய் பார்த்தா முச்சடியில கடவுளுடைய தரிசனம், கடவுள் எனக்கு பார்த்து பெரிய வெளிப்பாடு கொடுத்தாரு. அங்க நடந்ததெல்லாம் சொல்லியிருப்பாரு, நான் சாக்கு போக்கு சொன்னது அந்த குச்சியை காமிச்சிருப்பாரு. ஏன்னா இன்னமே மோசேக்கு பேச போறது யாரு, ஆர்வம் தான், எல்லா விஷயம் ஆர்வனுக்கு தெரிஞ்சாகணும். அதனால தான் அந்த 3 அடையாளங்களை பத்தி சொல்லியிருப்பாரு, எப்படி கடவுள் தன்னுடைய உடன்படிக்கை நினைவு கூர்ந்து என்ன அனுப்பிச்சிருக்காரு, எல்லாம் தெரியும் கடவுளுக்குன்னு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருப்பாரு. எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து அனுப்பிச்சிருப்பாரு. கொடுத்த உடனே அவர் சொல்லியிருப்பாரு, பிரதர் கடவுள் எவ்வளோ சொன்னாலும் அவருக்கு நான் எப்படியாவது தப்பிக்கணும்னு தான் பார்த்தேன், ஆனா கடைசியில உன்னையே எனக்கு ஒரு எனக்கு பேசு என் இடத்துல பேசும்படிக்கு உன்னையே எனக்கு கொடுத்துருக்காரு, நீதான் என்னுடைய பேச்சு ஸ்போக்ஸ்மேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பிரயாணம் பண்ணி வராங்க. அந்த பிரயாணத்துல பேசிக்கிட்டே வந்திருப்பாங்க. பிரயாணம் பண்ணி வரும்போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்காது, யோசிச்சு பாருங்க, 2 பேர் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. கடவுளுடைய அவ்வளோ பெரிய வேலையை செய்யும் போது அது ரொம்ப முக்கியம் நம்ம பாக்குறது. இயேசுவும் 70 பேரை ஊழியத்துக்கு அமைச்சார், உங்களுக்கு தெரியுங்களா, அவர் 70 பேரை அனுப்பும்போது 2-2 பேரா அமைச்சார், 2-2 பேரா அமைச்சார். ரொம்ப முக்கியமா நம்ம பாக்குறோம், அதான் பைபிள் நம்ம காமிக்குது. ஒரு எலிஷா எலைஜா வந்து எலிஷாவை தேடிக்கிட்டார், ஒரு பவுல் வந்து திமோத்திய பார்த்துக்கிட்டார். அந்த மாதிரி எந்த ஊழியம் எடுத்தா, கடவுளுடைய காரியம் எடுத்தோம்னா 2, 3, 4 பேர் இருக்கணும். நம்ம ஊர்ல என்னன்னா ஒரு மனுஷன் நடத்துறதுன்றது அந்த மனுஷன் செத்தனோட அதோடு கதை முடிஞ்சிடும். எங்க எல்லா இடத்துல அதானே பாக்குறோம், அவருடைய மினிஸ்ட்ரி இவருடைய மினிஸ்ட்ரி இவருடைய. அந்த மனுஷன் போயிடுச்சுன்னா பாருங்களேன், கதவு மூடிட்டு அந்த பில்டிங் சேலுக்கு போட்டிருப்பாங்க, இப்ப கூட போட்டுக்கிறாங்க 4Runner-ல, அதோட முடிஞ்சிடும். அது எல்லாம் கடவுளுடைய ஊழியம், அவர் பண்றது 2 மனுஷங்களை பாக்குறோம். அந்த மாதிரி நம்மளும் நம்ம சபையா என்ன செய்யணும் தெரியும், அநேக பேரை கடவுள் கொண்டு வந்து நமக்கு மத்தியில எழுப்பணுங்க. ஒருத்தரே செஞ்சுட்டு இருக்கிறது அது நல்லது இல்ல, அது அப்படித்தான் இருந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நிறைய மனுஷர்களை கடவுள் எழுப்பணும் நமக்கு மத்தியில், அதுதான் ஜெபம் பண்ணணும் நம்ம ரெகுலரா. சரி, தொடர்ந்து நம்ம படிப்போம். மோசே பார்த்தோம்னா அவர் கீழ்படுகிறார், இப்போ இல்லைங்களா, ஒரு ஒரு ஸ்டெப்பும் கீழ்படுகிறார். பாருங்களேன், கடவுள் என்னத்த சொன்னாரோ அதை தான் செய்யறார். நீ போ ஆரோனை மீட் பண்ணு, ஆரோனை மீட் பண்ணி என்ன பண்ணணும், நான் சொன்னதெல்லாம் அவனுக்கு சொல்லு, சொல்லி முடிச்சுட்டாரு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், போய் அந்த இஸ்ரவேல் மூப்பரை போய் மீட் பண்ண, போய் மீட் பண்ண. இல்லையோ போக மாட்டேன், அவங்க நம்ப மாட்டாங்க, இல்ல போய் மீட் பண்ணாரு. மீட் பண்ணிட்டு அவங்களுக்கு நான் செஞ்ச அடையாளத்தை காமி, செஞ்ச அடையாளத்தை ஒவ்வொரு ஸ்டெப்பா பண்ணி அதோட ரிசல்ட் பாருங்களேன். 31வது வசனத்துல ஜனங்கள் விசுவாசித்தார்கள், அதான் ரிசல்ட். ஏன்னா ஒரு கடவுள் கட்டளைகளை கீழ்படியும் போது அங்க வர விளைவை நம்ம பார்க்கிறோம். ஒபீடியன்ஸ் லீட்ஸ் டு பிளஸிங், விசுவாசித்து கடவுளை பணிந்து கொண்டார்கள். எவ்வளவு பெரிய வேலை, சாதாரணமா 400 வருஷம் யார் பேச்சும் கேட்கல, ஆனா ஏன் அவங்க விசுவாசிச்சாங்க பாருங்களேன். கடவுளுடைய கட்டளையை கீழ்படியும் போது கரெக்டா அங்க விளைவு வருது. அவங்க போறாங்க, அவங்க போகும்போது அந்த அந்த இதெல்லாம் நிகழ்ச்சி யோசிச்சு பார்க்கணுங்க, எப்படி எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். போய் வந்து அந்த யாரை மீட் பண்றாங்க, மூப்பருங்களா, இஸ்ரவேல் எல்டர்ஸ், அவங்க எவ்வளவுதான் அடிமைத்தனத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஒழுங்கன் இருந்துச்சு. மூப்பருங்க, மூப்பருங்களுக்கு அடியில இந்த ஜனங்க இருந்தாங்க. அந்த மூப்பருங்களை மீட் பண்றதுக்கு வர வச்சாங்க. என்ன மாதிரி ஒரு மீட்டிங் அது இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். 430 வருஷம் அடிமைத்தனம், 430 இயர்ஸ் அடிமைத்தனம். அந்த அடிமைத்தனத்துல நைட்டு தான் மீட் பண்ணிருப்பாங்க ஒருவேளை, யாருக்கும் தெரியாம இந்த கோசான் தேசத்துல ஒரு மறைவான இடத்துல. அந்த வயசான மூப்பருங்கன்னா ரொம்ப வயசான, எல்லாம் தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு, நீங்க பாத்திருக்கீங்களா ஜூஸ, தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு மூப்பருங்க எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு வந்திருப்பாங்க. கும்பலா போனா எல்லாருக்கும் தெரிஞ்சிட போகுதுன்னு ரெண்டு ரெண்டு பேரா ஒருத்தர் ஒருத்தரா போய் ஒரு மீட்டிங். யாரு மீட்டிங் கூப்பிட்டுருக்கிறது? அவங்களுக்கு என்ன தெரியும் மோசைய பத்தி? அவங்க முகத்தை கூட பார்த்திருக்க மாட்டாங்க, கேள்விதான் பட்டிருப்பாங்க. அவர் பிறந்து அவங்க ஒரு நைல் ரிவர்ல போட்டு ஒரு எகிப்த ராணி அவரை வளர்த்து அதுக்கப்புறம் எல்லாத்தையும் திறந்து அவரு எகிப்தியன கொண்டு காணாம ஓடிட்டாரு. 40 வருஷம் அவரை பத்தி நியூஸ் இல்ல, அவர் வந்திருக்கிறாரு, அவர் கூப்பிட்டுருக்காரு ஒரு மீட்டிங்க்கு வா போலான்னு. எல்லாம் போறாங்க, போனா அங்க போய் நின்றுட்டு இருக்காரு குச்சி வச்சுட்டு மனுஷன். என்ன மாதிரி ஒரு காட்சியா இருந்திருக்கும்! அங்க நின்றுட்டு இருக்காரு. நின்ன உடனே ஆரோன் தான் அங்க பேசுறதா நம்ம பாக்குறோம். ஆரோன் பேசி அவர்கள் எல்லோரும் விசுவாசித்தார்கள். அது ரொம்ப பெரிய விஷயம். மோசே என்னன்னா கெலாட்டா பண்ணார், என்னன்னா அடம் பிடிச்சார். உன் பேர் என்னான்னு கேட்பாங்க, ஞாபகம் இருக்குங்களா? உன் பேர் என்னான்னு கேட்பாங்க, அவங்க நம்பவே மாட்டாங்க. அவங்க நம்பவே மாட்டாங்க. நான் எவ்வளவு சொன்னாலும் நம்பினாங்க இல்லையா? போடல, ஏன் விசுவாசித்தாங்க? ஆர்வன் ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தாலயா, அங்க பாண்ண அடையாளங்கள்லாம் வந்துட்டதுனாலயா, ஏன் விசுவாசிச்சாங்க தெரியுங்களா? கடவுள் சொன்னாரோ அவங்க நம்புவாங்க, அதனாலதான் விசுவாசிச்சாங்க. நீ போ, டைம் வந்துருச்சு, நான் சொல்றேன் அவங்க நம்புவாங்க, எனக்கு கீழ்ப்படிந்து நீ போ, நம்புவாங்க. முடியாதுங்க, எப்படிங்க நம்ப முடியும்? 430 வருஷமா இவர் வந்து ஏதோ மேஜிக் பண்ணுகிறாரு, அவர் பாக்குறதுக்கு பார்த்தா 80 வயசு தாத்தா, அவர் போய் ஏதோ சொல்றாருன்னா நம்ப முடியுமா? இல்ல. ஏன் விசுவாசிச்சாங்கன்னா, கடவுள் விசுவாசிப்பாங்கன்னா விசுவாசிப்பாங்க, விசுவாசிக்க மாட்டாங்கன்னா விசுவாசிக்க மாட்டாங்க. அவர் சொன்னார் பாருங்களேன், 18வது வசனம் படிங்க. அதே 3:18 இல்ல 3:18 3வது அதிகாரம் 18 உன் வாக்குக்கு செவி கொடுப்பார், உன்னை நம்புவாங்க. அவர் சொன்னாரு இதெல்லாம் போய் ஸ்டே, கீழ்படி, எனக்கு கீழ்படி நடக்கும். இதாங்க ரகசியம். வேற எதையும் பாக்குறத விட்டுட்டு கடவுளுக்கு நம்ம கீழ்படிஞ்சா போதும், நிச்சயமா விளைவுகளை ரிசல்ட்ஸ பார்க்க முடியும். அதான் நம்ம கத்துக்கிறோம் இதுல. அவங்க லீடர்ஸ் இன்னுமே பாத்துட்டாங்க, பார்த்துட்டு அது போதும். அவங்களுக்கு எவ்வளவு திருப்தியா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. விசுவாசிச்சு என்ன பண்ணாங்கன்னு
போட்டிருக்கு,
தலை குனிந்து தொழுந்து கொண்டாங்க. என்ன மாதிரி இருந்திருக்கும் அந்த எக்ஸ்பிரஷன் யோசிச்சு பாருங்க. அந்த கும்பலா நமக்கு எல்லாம் இங்க பாக்குறோம் என்னன்னு, அப்படியே எல்லோரும் கீழே விழுந்து, ஆயிரக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்க, அந்த மூப்பருங்க, எவ்வளவு கூட்டம் அதுங்க, எல்லோரும் கீழே விழுந்து எப்படி இருக்கும், எல்லாரும் கடவுளா குனிந்து அவரை தொழுது கொண்டார்கள். 1 வருஷமா 2 வருஷமா 430 வருஷம் ஒருத்தரா ரெண்டு பேரா கோடி கோடி ஜனங்க செத்து போய், கோடி கோடி குழந்தைங்க செத்து போய், எத்தனை உபத்திரம் அவங்க பட்டோம், எத்தனை வேதனைகளை பட்டோம், எங்க ஆலயங்களை விடாம கொடுமைப்படுத்தி, நிம்மதி இல்லாம எங்க பிள்ளைகளை சாவடிச்சு, எங்க பெண்களை கெடுத்து, என்ன கொடுமை, எத்தனை ஜபங்க நாங்க ஏறெடுத்தோம், கடவுள் எங்க உபத்திரவங்களை பார்த்திருக்கிறாரு, பார்த்து எங்களுக்கு ஒரு மீட்பரை அனுப்பியிருக்காரேன்னு அவங்க பார்த்து எல்லோரும் விழுந்து கடவுளை பார்த்து தொழுது கொள்றாங்க. அது எவ்வளவு நல்ல ஒரு காட்சியை நம்ம பார்க்கறோம். நான் ஒரு ஒரு இதா காட்சியை அவங்க பார்க்கறாங்க. சரி, அதோடு இந்த அதிகாரம் முடியுது. சில பாடங்களை நம்ம படிச்சு இதுல முடிப்போம். அவங்க நம்புனாங்க, இன்னுமே ஒன்னும் நடக்கல, இதுக்கு முன்னாடி ஏதோ நடந்துருச்சா உடனே ஒன்னும் இல்ல, அந்த அடையாளத்தை பார்த்து நம்புனாங்க. ஆனா அந்த நம்பிக்கை அவங்களை என்ன செய்ய வைக்குது? தொழுது கொள்ள வைக்குது. விசுவாசம், உண்மையான விசுவாசம் வந்து எப்பவும் நம்மளை தொழுது கொள்ள வைக்கும் கடவுளை. True faith leads to worship. அங்க பாக்குறோம் இல்லைங்களா, ஒண்ணுமே ஒண்ணா நடந்துடல, ஆனா விசுவாசிச்சாங்க. அதான் விசுவாசத்தின் வல்லமையை பாக்குறோம். உண்மையான விசுவாசம் நம்மளை தொழுது கொள்ள வைக்குது, நம்மளை கடவுளை ஆராதிக்க பண்ண வைக்குது. இதுக்கப்புறம் எப்போ விசுவாசிச்சாங்கன்னு வருதுன்னா, அந்த செங்கடல் பிரிஞ்சவுடன், ரொம்ப புலம்புனாங்க, செங்கடல் பிரிஞ்சவுடன் அவங்க விசுவாசிச்சாங்கன்னு போட்டிருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிச்சாங்க. விசுவாசிட்டு என்ன பண்ணாங்க? பெரிய பாட்டு, அப்பவும் ஆராதனை பண்றாங்க. விசுவாசம் எப்பவும் வர்ஷிப்புக்கு லீட் பண்ணுது, சரிங்களா? விசுவாசம் எப்பவும் கீழ்ப்படிதலுக்கும் வர்ஷிப்புக்கும். வர்ஷிப் என்னத்துக்கு லீட் பண்ணுது தெரியுங்களா? உண்மையான விசுவாசம் ஆராதிக்க செய்கிறது. உண்மையான ஆராதனை என்ன செய்ய வைக்க தெரியுங்களா? சேவைக்கு நம்மளை நடத்துகிறது. உண்மையான தேவன் மேல விசுவாசிக்கும் போது, அவர் எவ்வளவு விசுவாசிக்கும் போது நம்மளை ஆராதிக்க செய்ய வைக்குது. அவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு மகத்துவராகிறவர்னு உண்மையா நம்ம அவரை ஆராதிக்கும் போது, அவருக்கு நம்ம சேவை செய்யும்படிக்கு நம்மளை நடத்துகிறது. இதுதாங்க அதனோட செயினை நம்ம பார்க்கிறோம். அதுக்குதான் நம்ம எப்பப்பார் வர்ஷிப், வர்ஷிப் என்ன சொல்றது, சர்வீஸ்ன்றது. வர்ஷிப்பும் சர்வீஸும் ரெண்டும் சேர்த்து வைக்கிறோம். ஒரு உண்மையா ஒருத்தன் கடவுளை ஆராதிக்கிறவனா இருந்தா அவன் கடவுளை சேவை செய்யாம இருக்கவே மாட்டான். உண்மையா தேவனை ஆராதிக்கிறவர்கள், பவுல் அதான் சொல்றது அடிக்கடி, நான் இந்த ஆவியிலே தேவனை ஆராதிக்கிறவன், அவரை சேவை செய்கிறவன். உண்மையா நம்ம தேவனை ஆராதிக்கிறவன் இருந்தா நம்ம தேவனுக்கு சேவை செய்கிறவர்களா இருப்போம். ஒரு பெரிய பரிசுத்தவான் சொன்னாரு, நான் ஒரு சேலஞ்ச் பண்றேன், இயேசுவோடு ஒரு நெருங்கி இருக்கிற மனுஷன் ஒருத்தர் இருந்தானா, இயேசு பாதத்துல உட்காந்து இயேசுவோட ஐக்கியமா இருக்கிற ஒரு மனுஷன் இருந்தானா, அவனால சோம்பேறியா இருக்கவே முடியாது. அவனால இயேசுக்கு செய்ய ஏதாவது செய்யாம அவனால இருக்கவே முடியாது. அவன் சாப்பிடாம கூட இருந்துருவான். ஆனா இயேசுவோடு நெருங்கி இயேசுவோடு ஃபெலோஷிப்ல ஐக்கியமா இருக்கிறான் ஒரு மனுஷன் அப்படின்னா, இயற்கைக்கு விரோதம் அவன் சோம்பேறியா இருக்கிறது, இயற்கைக்கு விரோத இயேசுக்கு அவன் ஒண்ணுமே செய்யாம இருக்கிறது. அதாங்க உண்மையா தேவனை ஆராதிக்கும் போது அவர் இயேசுக்கு ஏதாவது நம்ம செஞ்சே செய்வோம், சேவை வரும். அதான் அது அது பிரிக்க முடியாத ஒரு திருத்துவ இணைப்பு மாதிரி. விசுவாசம் நெக்ஸ்ட் என்ன, சேவை இல்ல ஆராதனை, கடைசிதான் சேவை. ஃபேத், வர்ஷிப் அண்ட் சர்வீஸ், இதுதான் மோசேவுடைய சுவிசேஷம். மோசே கொண்டு போறார் அந்த துயரப்படுற அந்த அடிமைத்தனமான ஜனங்களுக்கு தான் ஒரு மீட்பராக அங்க போய் அவர் சொல்லும் போது அவங்க ஆராதிச்சாங்களே, நம்ம எந்த மாதிரி நிலைமையில இருந்தோம் நம்ம யோசிச்சு பாக்கிறோமா? நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன் இந்த வாரம், நம்ம எப்படி இங்க ரட்சிக்கப்பட்டோம் அது அடிக்கடி நம்ம நினைச்சு பார்க்கணும். என்ன கடவுள் ரட்சித்திருக்காரு, எப்படி நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் எங்க பிறந்தேன், எங்க வளர்ந்தேன், எப்படி நான் ரட்சிக்கப்பட்டேன், அதை நம்ம நினைச்சு பார்க்கணுங்க. ஏன்னா அவங்க அந்த மீட்பருக்கே, அந்த மீட்பருக்கே அப்படி ஆராதனை பண்ணாங்கன்னா நமக்கு எப்பேற்பட்ட மீட்பரை அமைச்சிருக்காரு கடவுள். அவன் ஒரு மனுஷன் மோசே இல்லைங்களா, நமக்கு அனுப்பின மீட்பர் தேவகுமார். அந்த மீட்பருக்கு போறது கூட இஷ்டம் இல்ல, ஆர்வமா ஓடி வந்தாரா, இல்ல வேண்டா வெறுப்பா தான் வந்தது. நம்ம மீட்பரு பரலோகத்தையெல்லாம் மேய்ப்பனா இருந்தா ஒண்ணுமே இல்ல, சும்மா பெரிய வேலை கூப்பிட்டாரு. நம்ம மீட்பர் பரலோகத்தை மகிமைய எல்லா கணத்தையும் உயர்ந்த தேவனுக்கு ஒப்பா இருக்கிறதையும் விட்டுட்டு தன்னைத்தானே வெறுமையாக்கி சுயமா ஆர்வத்தோடு நம்மளை மீட்கணும்னு வந்தாரு. நமக்கு அவர் மேல நம்பிக்கை, நமக்கு அவர் மேல எந்த அளவுக்கு நம்ம ஆராதிக்கிறோம், நம்ம என்ன மாதிரி பாவத்திலிருந்து நம்மளை காப்பாத்திருக்காரு, பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம் நம்ம யோசிச்சு பாக்குறோமா? எகிப்து ஜனங்க வந்து அவங்களுக்கு கழுத்து வரைக்கும் அவங்களுக்கு சாணியை, அந்த சாணி அந்த சேர்ல போட்டு அவங்க மெரிக்கணும், அந்த களிமண்ல போட்டு அவங்க மெரிக்கணும், அப்படிப்பட்ட அடிமைத்தனத்துல அவங்க இருந்தாங்க. ஆனா நம்ம என்ன மாதிரி பாவ அடிமைத்தனத்துல இருந்தோம் தெரியுங்களா? எவ்வளவு பயங்கரமான அடிமைத்தனம், சில பழக்கங்க நம்மளால விட்டே வர முடியாதுன்னு நம்ம நினைச்சோம் இல்லைங்களா? எத்தனை மாதிரி பழக்கங்க, சில சாத்தா சங்கிலி போட்டு கட்டின மாதிரி நம்ம குழந்தையில இருந்தே சில பழக்கங்களை கட்டி நம்மளை வச்சிருந்தோம். அது மாத்திரம் இல்ல, நம்ம பிறந்ததே பாவத்துல நம்ம பிறந்திருக்கோங்க, வரவே முடியாது கடவுள்கிட்ட. பாவத்துல நம்ம பிறந்திருப்பதனால பாவத்துக்கு அடிமையாக சாத்தானால குருடாக்கப்பட்டு அவனுடைய அடிமைத்தனத்துல கெட்ட பழக்கங்கள்ல இந்த உலகத்து பிரபஞ்சத்தின் கடவுள் நம்மளை அடிமைப்படுத்தி விக்கிரயங்களும் அதையும் இதையும் கொண்டுகிட்டு இருக்கும்படிக்கு நம்மளை வைத்திருந்த அந்த அடிமைத்தனத்தில இருந்து அவர் நம்மளை மீட்பதற்காக அவர் வந்தாரு. நம்ம அவருக்கு சாஷ்டாங்கமா விழுந்து எப்படி நம்ம தொழுது கொள்ளணும்? அந்த ஜனங்க அப்படி செய்யறத நம்ம பாக்குறோமே, நம்ம எப்படி செய்யணும்? இதுதாங்க நம்ம கத்துக்கிறோம் அந்த பாடத்துல. என்ன மாதிரி ஒரு மீட்பர் நமக்காக வந்தாரு, எவ்வளவு மகிமையா விட்டு வந்தார். இந்த மீட்பர் என்ன, அதுக்கே அவரோ அவ்வளவு புகழ்றாங்கன்னா நமக்கு எப்படி வந்தார் அந்த மீட்பர். அவர் செய்யற வேலைங்களும் பாருங்களேன். ஒரு வசனம் படிங்க, இதே அதிகாரத்துல 22வது வசனம், ஒரு கிராண்ட் வசனங்க.
அப்பொழுது நீ எனக்கு ஆராதனை செய்யும்படி
என்னுடைய சேஷ்ட குமாரன், அப்படின்னா மை ஃபர்ஸ்ட் பார்ன் சன், என்னுடைய சேஷ்ட குமாரன் அவன், அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ன் சன், அவனை நீ போக விடு, என்னுடைய சேஷ்ட குமாரன் அவனை நீ போக விடு அப்படின்னு ஒரு வார்னிங் அவனுக்கு ஃபாரோக்கு போகுது. உனக்கு தெரியுமா நம்ம ஏன் அவ்வளவு பாவ கட்டுல மாட்டியிருந்தவங்க? ரட்சிப்புனா ரொம்ப பெருசுங்க அது. எவ்வளவு அளவுக்கு நம்மளுடைய பாரம்பரியம் எவ்வளவு பெரிய கட்டு, சமுதாயத்துக்கு எவ்வளவு பயந்திருக்க வேண்டியதா இருக்கு, எவ்வளவு உலகத்துக்கு நம்ம பயந்திருக்க வேண்டியதா இருக்கு. அப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்த நம்மள அதுல இருந்து கடவுள் நம்மளை எப்படி வெளியே கொண்டு வந்தாரு? ஒரு ஒரு அதிசயமான கிருபை. எவ்வளவு பயங்கரமான நம்ம உலக கட்டுகள் எல்லாம் மாட்டி, சாத்தானுடைய வஞ்சனைக்கெல்லாம் மாட்டி, நம்ம கண்கள் குருடாக்கப்பட்டிருந்த நிலையில இருந்து ஒரு ஒரு சிறைச்சாலை, சிறைச்சாலைனா ஒரு 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 பிரிசன், அந்த பிரிசன்ல இருந்த மாதிரி எத்தனை சங்கிலிங்கெல்லாம் கட்டி இருந்த மாதிரி இந்த உலகத்துல சாத்தானுக்கு அடிமையான பருந்தோம். ஆனா அதுல இருந்து வெளியே வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? தேவன் வந்து உலகம் உண்டாவதுக்கு முன்பதாகவே நம்மளை தெரிந்து கொண்டாரா, நம்ம பேர் நம்மளை தெரிந்து கொண்டு இயேசு கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணாராம். பண்ணிட்டு இவங்களெல்லாம் நீ போய் காப்பாத்து, அவங்க எவ்வளவு பெரிய கட்டு, சாத்தானுடைய பிரச்சனையில பயங்கரத்துல எங்கெங்கெல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல, அவன் என்னுடைய சிரேஷ்ட புத்திரன், அவனை போக விடு. அப்படி சொன்னதால தாங்க நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டோம். அது சொன்னதுனால தாங்க நம்ம கண்கள் எல்லாம் திறந்துச்சு. நித்தியத்துல முடிவெடுத்த ஒரு காரியம், அது காலத்துல நிறைவேறின ஒரு காரியம். அவன் என் சிரேஷ்ட புத்திரன், அவனை போக விடு. எத்தனை பேர் வர முடியல பாருங்களேன், எத்தனை பேர் இன்னும் அடிமைத்தனத்துல இருக்காங்க பாருங்களேன். நம்ம ஏங்க வந்துட்டோம், நான் எப்படிங்க ரட்சிக்கப்பட்டேன், நான் இந்துல இருந்தேன், ஒரு பயங்கரமான விக்கிர ஆராதனை, பயங்கரமான இடங்கள்ல கிராமங்கள் அங்கெல்லாம் நம்மளாம் ஏன் வந்துட்டோம்? ஏன்னா கடவுள் இறையாண்மையில நம்மள, அவன் என் சிரேஷ்ட புத்திரன், அவனை போக விடுன்னு நம்ம மேல இருந்த சங்கிலியெல்லாம் கீழே விழுந்து நம்ம ஜெயிலெல்லாம் திறந்து வெளியே வந்துட்டோம். அப்படித்தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அவன் என் சிரேஷ்ட புத்திரன், அவனை போக விடு. அது மாத்திரம் இல்ல, இது கொடுத்த ரட்சிப்பு எவ்வளவு ஸ்பெஷல் தெரியுமா? இது எப்போ பாரு டெய்லி ஒதிச்சுக்கிட்டு இருக்கோம் நமக்கு. அவன் என் சிரேஷ்ட புத்திரன், அவனை போக விடு, அவன் என் சிரேஷ்ட புத்திரன், அவனை போக விடு. ஒரு கமிஷனர் பையன், சேஷ்ட பையனா இருந்தா அவங்களுக்கு தெரியுமா, ஏன்னா டிராபிக் போலீஸ்ல மாட்டிக்கினா, அங்க மாட்டிக்கினா ஒரு போன் வரும் அவங்களுக்கு, ஏய் அவன் சேஷ்ட புத்திரன், அவனை போக விடு. அவன் எதுலயும் மாட்ட முடியாது. கடவுள் இறையாண்மை உள்ள ஆல்மைட்டி காட் சொல்றாரு, அவன் சேஷ்ட புத்திரன், அவனை போக விடு. டெய்லி அதாங்க நமக்கு, மாயெல்லாம் நம்மளை கவர்க்க பாக்குது, பாவம்லாம் நம்மளை அடக்க பாக்குது, உலக வழியில் நம்மளை போக விடு, இழுக்க பாக்குது. அவன் என் சேஷ்ட புத்திரன், அவனை போக விடு சொல்றாரு டெய்லி. அதனாலதான் பொழைச்சி வரோம், வாரம் வாரம் டெய்லி பொழைக்கிறோம். ஒன்னு தெரியுமா, இதே நடந்துகிட்டு போவோம், இதே நடந்துகிட்டு போவோம். நமக்கு சாத்தான் நம்மள இழுக்கணும்னு பார்க்கும் போது, பயங்கரமான காரியங்கள் நமக்கு வரும்போது இதுதாங்க நடக்கும். நமக்கு இந்த உலகத்துல வர உபத்திரவங்க கஷ்டங்க எத்தனையோ வரலாம், அது நல்லதுக்கு தான். அது அழியணும், சாத்தம் அழிக்கணும்னு கொண்டு வருது. ஆனா தேவன் சொல்றாரப்பா, அவன் என் சேஷ்ட புத்திரன், அவனை போக விடு. ஒரு நாள் நம்ம செத்துருவோம், செத்துட்டு கல்றையில கல்றை நம்ம அவன் பரலோகத்துக்கு நம்ம ஆத்மா போய் நிக்கும் போது கதவு உடனே திறக்கும், என் சேஷ்ட புத்திரன், அவனை போக விடு. கல்றையில ஒரு நாள் உயிர்த்தெழுதல் நாள் வரப்போகுது, கல்றை நம்ம பாடியை பிடிச்சுக்கிட்டு இருக்கோம்னு பாக்குது, அவன் என் சேஷ்ட புத்திரன், அவனை போக விடு அப்படின்னா பாடி எந்திரிக்கும். அவர் மோசே சொல்றாரு, ஒரு கொம்ப கூட விட்டு போக மாட்டோம்ன்றார் ஃபாரோ கிட்ட. நீ அந்த சரி போறீங்களா, நாலஞ்சு இதுங்க நடந்துருச்சு, அது எப்படியாவது சரி போங்க, அந்த மிருகங்கள்லாம் விட்டு போங்க, நான் ஒரு கொம்ப கூட விட்டு போக மாட்டோம்னார் மோசஸ். அந்த மாதிரி ஒரு எலும்பு கூட விட்டு நம்ம விட்டு போவாது. நம்ம அந்த மாதிரி ரட்சிப்பு நம்ம கொடுத்துருக்காரு தெரியுங்களா, ஒரு எலும்பு கூட விட்டு போவாது. நம்ம கல்றையில இருந்து எந்திரிச்சு வருவோம் நம்ம அப்படியே. அவன் சேஷ்ட புத்திரன், அவனை போக விடும், மரணம் விடும், நியாய தீர்ப்புல வந்து நிற்போம். நமக்கு விரோதமான பாவங்கள், நமக்கு விரோதமான காரியங்கள் வந்து நிற்கும் போது அவன் என் சேஷ்ட புத்திரன், அவனை போக விடுன்னு அதுல கூட தப்பிக்க வைக்க. அவ்வளவு பெரிய ரட்சிப்பு நம்ம கொடுத்துருக்காருங்க. இட்ஸ் அ கிரேட் சால்வேஷன். மரணத்திலிருந்து பாவத்திலிருந்து நரகத்திலிருந்து அவன் சேஷ்ட புத்திரன் அவனை போக விடு. எவ்வளவு பெரிய கிராண்ட் வசனம், யோசிச்சு பாருங்களேன், பெரிய வசனங்க அது, பெரிய ஆசீர்வாதமான வசனம். எதுக்கு அந்த எதுக்கு அவனை போக விடணும்? அவன் நல்லா நிம்மதியா தூங்கி சோம்பேறியா இந்த உலகத்துல வாழ்றதுக்கா? எதுக்கு அவ்வளவு பெரிய சேஷ்ட புத்திரன், அவ்வளவு பெரிய ரட்சிப்பையே நம்ம கொடுத்திருக்காரு, எதுக்காக? 23வது வசனம் படிங்க. இல்ல அது
எனக்கு
ஆராதனை செய்யும்படிக்கு. ஏன் தெரியுமா நம்மள கடவுள் காப்பாத்துறாரு? ஏன் தெரியுமா அவ்வளவு பெரிய ரட்சிப்ப நம்ம கொடுத்திருக்கிறாரு? ஏன் அவரை நம்ம ஆராதிக்கணும், அவரை நம்ம சேவிக்கணும். சுகபோகமா என் சந்தோஷம், என் உலகம், என்னுடைய வாழ்க்கைன்னு வாழ்றதுக்கு இல்ல. இவ்வளவு பெரிய ரட்சிப்பை ஏன் கொடுத்திருக்க அவனுக்கு? அவன் என் சேஷ்ட புத்திரன், அவனை போக விடு. ஏன் அவனுக்கு பெரிய ரட்சிப்பு? உனக்கு அவரை நம்ம ஆராதிக்கணுங்க. நம்ம நிம்மதியா நம்ம வாழ்க்கைய வாழ்றதுக்கு இல்ல, அதுக்குத்தான் அவ்வளவு பெரிய ரட்சிப்பு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்களேன், எகிப்துல அடிமைத்தனமா இருந்தவர்கள் வந்து தேவனுடைய ஆலயத்துல ஆசாரியர்களா நம்ம இருக்கணும், அவர் சேவை செய்யணும். அதுக்கு தாங்க யெகோவா நமக்கு மத்தியில் வாசம் செய்கிறார், ஆவி நமக்குள்ள வாசம் செய்து தேவனுடைய வசனம் இருக்கு, உலகம் நரகத்துக்கு போயிட்டு இருக்கு, அவரை சேவிக்கணும். அந்த கடமைக்கு நம்ம உண்மையா இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க, ரட்சிக்கப்பட்டுட்டோம், எவ்வளவு பெரிய ரட்சிப்புன்றத நம்ம பாக்குறோம். ஆனா ஏன் இதெல்லாம் செஞ்சிருக்காரு? ஏன் கடவுள் என்ன மீட்டாரு? அவர் என்ன ஆராதிக்க, வேற எதுக்குமே இல்ல. நான் நரகத்துக்கு போயிடக்கூடாது, பாவம் நரகத்துக்கு போய் எரியக்கூடாதவன், அதனால பொழைச்சு போட்டோன்னு இல்ல. அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? நீ என்ன ஆராதிக்கணும், என்ன சேவை செய்யணும், என்ன ஆராதித்து, உண்மையா என்ன ஆராதித்து அது சேவையில போய் முடியணும். அதுக்குத்தான் அவர் செஞ்சிருக்கிறது. அது செய்யாம அந்த ஜனங்க என்ன பண்ணாங்க? 40 வருஷம் எங்களுக்கு அங்க தண்ணி இல்ல, எங்களுக்கு அங்க கறி இல்ல, எங்களுக்கு அது இல்ல, இது இல்ல, இதுக்கு அவங்களை கூட்டு வந்தோம், இதுக்கு அவங்களை மீட்டு கூட்டு வந்த அடிமைத்தனத்துல இருந்து ஒழிச்சாரு இல்ல அவங்கள, ஒன்னாந்திரத்திலயா ஒழிக்கல? ஏன் ஒழிச்சாரு அவங்கள? எதுக்கு அவர் மீட்டாரோ அதை உணராம வாழ்ந்தார்கள். நமக்கும் அதே தான், நமக்கு ஏன் இவ்வளவு பெரிய ரட்சிப்பு? என்னை ஆராதனை செய்யும்படிக்கு அவனை போக விடு. எல்லாமே இந்த உலகத்துல உபத்திரவங்கள இருந்து காப்பாத்துறாரு, பாவத்தில இருந்து காப்பாத்திருக்காரு, மாம்சத்துல இருந்து காப்பாத்திருக்காரு, மரத்துல இருந்து காப்பாத்த போறாரு. ஏன் நரகத்துல இருந்து காப்பாத்த போறாரு, நியாய தீர்ப்புல இருந்து காப்பாத்த போறாரு? அவன் என்ன ஆராதிக்கணும், அதுக்குத்தான். அதுதான் நம்மளுடைய உச்சகட்ட நோக்கம், மீட்பின் முக்கிய ஒரே நோக்கம் அவரை நம்ம ஆராதிக்கணும். அதை செய்யாதப்போ அந்த மீட்புக்கே அர்த்தம் இல்லாத ஆகிறது. அதைத்தான் நம்ம பாக்குறோம். சரி, அவனை போக விட, எவ்வளவு பெரிய ஆசை, எவ்வளவு பெரிய கிராண்ட் வசனங்க அது. சரி, நம்ம இதோடு நம்ம முடிப்போம், ஒரு ஜபம் செய்வோம்.